பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோ வ்யயப்பிதா. கிமேகம் தெய்வதம் லோகே எனக்கூடியதான ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வந்திருக்கக்கூடியதான பீஷ்மாச்சாரியார் தனக்கு எதிர்க்க சகல பிரபஞ்சத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியதான பரம்பொருளை, தான் மனதில் தியானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான மூர்த்தியை, எதிர்க்க நிற்கக்கூடியதான ஸ்வரூபத்தை ரசித்து சுவைத்து இதுதான் தத்துவம், சகல பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானமான ஒரு தத்துவம் இது. நம்ம சாதாரணமாக மனிதனாக கருதுகிறோம். பகவானே மானுஷியம் தனுமாஸ்ரிதம் அப்படின்ற லோகத்தில் ஜனங்கள்லாம் மூடாள்னா சாதாரணமாக மனுஷியனாக நினைக்கிறார். ஆனால் இது சாதாரண மனுஷியில் சாதாரண பிரம்ம தத்துவம் அப்படின்னு சொல்லி சகல பிரபஞ்சத்துலேயும் நிஜமான தத்துவம் ஒன்று தான். அந்த தத்துவம் தான் வெவ்வேறு உருவங்களாக வெவ்வேறு விதமாக காணப்படுகிறது அந்தந்த சந்தர்ப்பத்தில். இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அநேக விதமாக சொல்ல தொடங்கின உபநிஷத்துகள்லாம் ஆரம்பித்து புராணங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தினையும் சொல்லிட்டு இருக்காரு. அதை சொல்லும் பொழுது எதை அறிந்தால் சகல பிரபஞ்சமும் சகல விஷயமும் அறியுமோ அந்த தத்துவம் இது அப்படிங்கிறார். ஆகையால் கிமேகம் தெய்வதம் லோகேன்னு சொன்னேன்னா திவு ஞானிங்கிற தாத்து, திவு பிரகாஷங்கிற தாத்து வச்சுட்டு இத்தனை நாள் சொன்னோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறது, திவு ஞானே சகலமும் தெரிகிறது. யாரை அறிந்தால் எந்த தத்துவம் அறிந்தால் சகலமும் அறியப்படுமோ அப்படிப்பட்டதான ஒரு ஞானம். அது எப்படி ஒன்று அறிஞ்சால் எல்லாம் அறியப்படும், ஒன்று அறிந்தால் அதுதான் அறியப்படும், ஒன்று அறிந்தால் உலகத்தில் இருக்கிற மற்ற பதார்த்தங்கள்லாம் எப்படி அறியப்படும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வராது. அதற்கு சொல்றது உபநிஷத்துகளில் யதா சோம்ய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் ருண்மயம் சியாத் வாசா ரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்தேவ சத்தியம் அப்படின்னு சொல்றோம். இருக்கக்கூடியது ஒரே மண் கட்டி தான், ஆனால் அந்த மண்ணை அறிந்தோமையானால் சட்டி பல்லாய் குடம் மூடி எல்லா பதார்த்தங்களும் அறியப்படுகிறது. அது எப்படி அறியப்படுகிறது, சட்டி ஒரு படி பிடிக்கும் ரெண்டு கிலோ பிடிக்கும் அறியறதா, இல்லை அது அறியப்படலை. ஆனால் என்ன அறியப்படுகிறது, சட்டியோ பல்லாயோ மூடியோ குடமோ ஏதோ எல்லாமே மண்ணை தவிர வேறு இல்லை. மண்ணைத்தான் இந்தந்த உருவத்துடன் இருக்கு. மண் உருவத்துடன் இருக்கிறதுனால அந்த உருவம் இருக்கிறதுனால அந்த மண்ணுக்கே குடம் என்று பெயரிட்டேன். அந்த குடத்துக்கும் மண்ணுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். மண் மண்ணாகத்தான் இருக்குது, ஆனால் குடம் எனக்குடையதான உருவத்தை அடைஞ்சிருக்கு. அந்த உருவத்தை அடைஞ்சிருக்கனால அதுக்கு ஒரு பெயர் கொடுத்தேன் குடம்ன்ற. இது வரைக்கும் அதுக்கு குடம் என்ற பெயர் கிடையாது, அதுக்கு மண்ணுன்னு தான் இருந்தது பெயர். அந்த மண்ணுக்கு நான் குடம் எனக்குடையதான பெயரை கொடுத்தேன். பெயரை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன, அது அந்த ஒரு உருவத்தை அடைஞ்சிருக்கு. பேரும் உருவம் அடைஞ்சது மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்குது. என்ன பிரயோஜனம், ஜலத்தை ரொம்பி வச்சுக்கலாம், அந்த ஒரு பிரயோஜனம் இருக்குது. ஆகையால் ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் அடிஷ்னலாக என்ன வந்திருக்கு கொஞ்சம் யோஜனை பண்ணலாம், நாமம் ரூபம் கர்மா நாம ரூப கிரியாத்மகம். நாம அதுக்கு ஒரு பேர், ரூபம் ஒரு உருவம், அதுக்கப்புறம் கிரியா ஒரு செயல். ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் இதுதான் புதுசாக உண்டாருது. வெறும் பலகவா இருந்தது, அதுக்கு ரெண்ட காலை கொடுத்த மனையங்கள், இதுக்கு மனையன்னு ஒரு பேர் வந்தது, அதுக்கு ஒரு உருவம் வந்திருக்கு, அதில் உட்காரலாம்னு எனக்குடையதான ஒரு செயல் வந்திருக்கு. ஸோ இந்த நாமரூப கிரியாத்மகமாக தான் எல்லாம் ஆயிருக்கு. வசுதா இந்த நாம ரூப கிரியையை எடுத்துவிட்டேனால் உள்ளே இருக்கக்கூடியதான ஒரிஜினல் பதார்த்தத்துக்கும் மூல காரணத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஷேப் இருக்கு, ஒரு பெயர் இருக்கு, அவர் ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கார். ஆனால் இவைகளுக்குள்ள இருக்கக்கூடியதான மூலமான தத்துவம் எது, அந்த பிரம்ம தத்துவம் தான். அந்த தத்துவம் இருக்கே, எது கிருஷ்ணன் நீங்க சொல்றீளோ, எது சர்வலோக காரணமான சக்தின்னு சொல்றீளோ, அந்த சக்தி தான். ஒவ்வொரு மனிதனும் தான் போன ஜென்மாவில் சுகதுக்கங்களை பண்ணி சுகதுக்கங்களை அனுபவித்துக் கொண்டு கர்மாக்களை பண்ணி அந்த கர்மாக்கள்லாம் அவனுடைய மனசில் இருக்கும் பொழுது அவன் சரீர தியாகம் பண்ணினான். அப்பொழுது அந்த கர்மாக்கள் அந்த மனுஷனுடைய மனசை என்ன பண்ணிட்டு ஸ்வர்க்க லோகத்துக்கோ நரக லோகத்துக்கோ ஏதோ ஒரு லோகத்துக்கு அழைத்து சென்றது. அங்கே சுகங்களை அனுபவித்து அவன் என்ன பண்ணினான், மழை வழியாக மேகங்களில் விழுந்தான். மேகத்திலிருந்து மழை வழியாக பூமியில் விழுந்தான். பூமியில் எள்ளு பொருளாக இருக்கிற பதார்த்தங்களோடு ஒட்டின்றான். ஒட்டின்ற பிறகு அதை ஒரு மனிதன் சாப்பிட்டார். சாப்பிடும் பொழுது அவருடைய சரீரத்தை அன்னமாக மாறி அந்த அன்னமானது ரத்தம் மாம்சம் மச மஜ்ஜா அஸ்தி ஸ்நாயு சுக்கரம் அப்படின்னு ஏழு தாத்துக்களாக ஏழாவது தாத்துவாக சுக்கர தாத்துவாக தாய்ச்சி. அதே போலயே ஒரு ஸ்திரீ நடத்துல இந்த தாத்துவானது போச்சு. போன பிறகு அதுக்கப்புறம் கர்ப்பமானது உண்டாச்சு. இந்த கர்ப்பமானது ஏழு நாளில் கலீலமாக ஆச்சு. அது கலீலமாச்சு ஒரு நாள் ஒரு மாதமானதுமே கொஞ்சமாக பேசின்னு ஆச்சு. அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு பிண்டமாக ஆச்சு. நாலாவது மாதம் அதுக்கு மனசானது உண்டாச்சு. நாலாவது மாதத்தில் அம்மானுடைய அந்த பிண்டத்தில் இருக்கக்கூடியதான ஆசைகள் எல்லாம் அம்மாவுக்கு உண்டாச்சு. அதனால்தான் அம்மாவுக்கு மசக்கேங்கிற இது வேணும். அது அந்த பையனுக்கு அந்த குழந்தைக்கு என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு வந்தாச்சு. அதனால தான் இது வேணும் அது வேணுங்கிறார். பிறகு அஞ்சாவது மாதத்துலேருந்து அம்மாவனுடைய சக்தி அந்த குழந்தைக்கு போகிறது. அதனால தான் நாலாவது மாதத்தில் குண்டாக இருக்கிற அம்மா அஞ்சாவது மாதத்தில் கொஞ்சம் ஒல்லியாக தான். எல்லாமே கர்ப்போபநிஷத்தில் சொல்லிடு. அஞ்சாவது மாதத்தில் குழந்தை சுற்ற ஆரம்பிக்கிறார். முதல் முதல்ல வலப்புறமாக சுற்றினா அது ஆண் குழந்தையா, இல்லை இடப்புறமாக சுற்றினா அது பெண் குழந்தையா, அது முதல்ல கவனிக்கலை யாரும். அப்புறம் டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பாருங்கிறார். டாக்டர் சொல்கிற ஸ்கேன் பண்ணால் சொல்லப்படாதுங்கிறார். எத்தனையோ விவகாரம் நடக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் அது நீங்களே கண்டுபிடிக்கலாங்கிறது கர்ப்போபநிஷத்து. அதற்கு பிறகு எட்டாவது மாதத்தில் அந்த குழந்தையினுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான சகலமான வீரியமும் அம்மாவுடைய சரீரத்துக்கு வந்தாச்சு. ஆகையால் அந்த குழந்தையாவது நிரோஜஸ்கமாக இருக்கு, அது ஓஜஸ் இல்லை. அதனால்தான் எட்டாவது மாதத்தில் பிறந்ததான குழந்தை வாழாதுன்னு சொல்லிட்டு இருக்கா லோக்கத்தில். இப்படி ஒரு வசனம் இருக்கு, எட்டாவது மாதம் குழந்தை பெறக்கூடாது, எட்டாவது மாதம் உண்டாச்சுன்னா அந்த குழந்தை பிறக்காது, ரொம்ப நாள் உயிரோடு இருக்காதுன்னு சொல்கிறார். காரணம் என்ன, சாஸ்திரம் சொல்கிறது நிரோஜுஷ்கமாக ஆறதான். ஓஜஸ்ஸுங்கிற தாத்து அந்த குழந்தையினிடத்தில் இல்லை, கர்ப்பத்தில் இல்லை. ஒன்பதாவது மாதமுமே வந்ததுமே அது வந்தாச்சு. ஒன்பதாவது மாதம் முதல் நாள்லேருந்து ஆரம்பித்து பிரசவத்துக்கு சமயம்ண்டாகும். இப்படி அந்த சரீரத்தில் கலல புத்புதமான பதார்த்தங்கள் உண்டாச்சே தவிர அந்த தாத்துவானது ஆத்மா எங்கிருந்து உண்டாச்சு, அந்த மேல் சரீரம் தான் அந்த லிங்க சரீரம் அப்படியே போய் சுற்றி உண்டாச்சு. அந்த லிங்க சரீரம் தான் ஆத்மாவாக உண்டாச்சு. லிங்க சரீரத்துக்குள்ளே இந்த ஆத்மாவனுடைய பிரதிபிம்பம் இருக்கு. ஆகையால் இந்த ஆத்மாங்கிறது நீங்கள் எதை சொல்லிட்டு இருக்கீங்களோ இதோ இந்த பரமாத்மா தான், அவருடைய பிரதிபிம்பம் தான் உங்கள் சரீரத்தில் ஆத்மாவாக இருக்கு. ஆகையால் நான் என்று நீங்கள் யார் சொல்கிறீங்களோ இந்த நான் யார், அகம் பிரம்மாஸ்மி. இப்போ உலகத்தில் பகவான் கீதையில் சொல்கிறார், பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய, உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கும் அவர் தான் அப்பன், அகம் பீஜ பிரதப்பிதா. பகவத்கீதை படித்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஸ்லோகங்கள்லாம். சகல பிராணிகளுக்கும் டைரெக்டாக அவர் தான் அப்பா. நம்ம அப்பான்னு சொல்லணும், சபிதா பிதரஸ்தேஷம் கேவலம் ஜென்மஹேதவ, வசுதா நிஜமாக எல்லோருக்கும் அப்பா யாரும் இருக்கு, பரமாத்மா. ஆகையால் அந்த பரமாத்மாவுடைய சுரூபம் தான் எல்லோருடைய சரீரத்திலையும் இருக்கு. அவர் தான் எல்லாவற்றுக்கும் காரணம். காரணத்தை அறிந்தால் காரியங்கள் அறியப்பட்டாச்சு. எப்படி மண்ணை அறிந்தால் குடம் பல்லாய் மூடி சட்டி எல்லாமே மண்ணை விட வேறானது இல்லையோ, அந்த மண்ணை விட வேறாக இருக்கக்கூடியதான நாம ரூப கர்மாக்கள்லாம் டெண்டிங் டு ஜீரோ, எப்சலான் டெண்டிங் டு ஜீரோ, விவகாரம் ஒன்றும் கிடையாது. அது மித்யாபூதமான பதார்த்தம். எது நிஜமாக இருக்க நிஜமாக இருக்கக்கூடியது அடிப்படையான தத்துவம் மித்யா ஜகத திட்டானா. ஆகையால் எதை அறிந்தால் இல்லாமோ அறியப்பட்டதாக ஆகுமோ அந்த பரமாத்மா கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் அப்படின்னு நீங்கள் கேட்டல, அந்த கிமேகம் தெய்வதம் லோகே இதுதானப்பா, இந்த அம்சம்தான் உபநிஷத்துகள் சொல்றதுன்னு சொல்றார். பாருங்க, ததா ஆத்மை வேதம் சர்வம், இதம் சர்வம் ஆத்மைவா. நீங்க பார்க்கக்கூடியதான சகல பதார்த்தங்களும் மண்ணாகவோ சட்டியாகவோ பல்லாயாவோ மூடியாகவோ எதை பார்த்தாலும் இங்க இருக்கிறது மண்ணுத்தான். அதுக்கு நீங்க பெயரிட்டிருக்கள், நீங்க பெயரிட்டதுனால அது வேற ஆயிடுமோ, மண்ணுத்தான். அதே விதமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஸ்வரூபத்துக்கும் ஒரு ஒவ்வொரு ஜட பொருளுக்கும் தனித்தனி பேர், இது குடம் இது வஸ்திரம் இது வீடு இது சவறு அப்படிலாம் தனித்தனியாக பேரிட்டிருக்கிறதால் இருக்கக்கூடியது பஞ்சபூதங்களை தவிர ஒரு ஒன்றும் இல்லை. இந்த பஞ்சபூதங்களும் பரமாத்மாவை தவிர ஒரு ஒன்றும் இல்லை. அதே போல நீங்க மனிதன்னு சொல்லிட்டு இருக்கல, உங்க பேரோட நீங்க நடமாடி கொண்டிருக்கல, உங்க சரீரமானது பஞ்சபூதங்கள்னால ஏற்பட்டது. அந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மான்னு எது சொல்லிட்டு இருக்கல, அந்த கிருஷ்ணனுடைய ஒரு பிரதிபிம்பம். ஆகையால் விவகாரம் என்ன, சிச்சக்தியோ சேதன சக்தியோ ஜடசக்தியோ எல்லாமே அந்த ஒரே தத்துவம் தான். ஆத்மைவேதம் சர்வம் ஓமித்யேததக்ஷரகம் சர்வம் யதசேத உபாவியாக்கியானம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கு. ஆகையால் ஆத்மைவேதம் சர்வம் ஆத்மனி விஜாதே சர்வமிதம் விஜாதம் பவதி. அந்த ஆத்மாவை அறிஞ்சலையனால் அந்த பிரம்மஸ்வரூபத்தை அறிஞ்சலையெல்லாம் எல்லாமும் அறியப்பட்டதாக ஆகும். எப்படி, அதை விட வேறொன்னும் இல்லை. உலகமெல்லாம் இது அறிந்தால் குடம் எவ்வளோ பிடிக்கும்னு நான் சொல்லலை. ஆனால் என்ன, குடமானது மண்ணை விட வேறானது இல்லை. 3 மணி நேரம் சினிமா பார்த்தது ஸ்கிரீனை தவிர வேற ஒன்றும் இல்லை. இதே தான் இருக்கிறது. ஆனால் எத்தனை தரம் சொன்னாலும் நமக்கு அது ஞாபகம் இருக்கிறோம். பொருளை பொருளாக பார்க்குறமே தவிர பொருளுக்கு அடிப்படையாக இருக்கிற தத்துவத்தை பார்க்க மாட்டேங்கிறோம். காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த காயத்ரி மந்திரத்துக்கு பின்னால் சாட்சியாக ஒருத்தர் இருக்காரு, யார், அந்த ஓங்குது பரோ ரஜ சிசாபத் ஓம்னு சொல்கிற, அதை கவனிக்கலையே. நாம் பாட்டுக்கு ஏதோ தசவிதோ தசவிதோன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த தத்துவம் அடிப்படை என்ன நமக்கு தெரிய வேண்டாமா? அதான் சொல்றாரு, இதம் சர்வம் இதயம் ஆத்மா பிரம்மை வேதம் விஸ்வம் இது ஸ்ருதி ததா ஸ்மிருதிரபி. ஸ்மிருதியும் சொல்வது, யஜ்ஞாத்வான புனர் மே மோகம் ஏவம் யஸ்யதி பண்டவ ஏன பூதான் ஆத்மன்யதோமயே யஜ்ஞாத்வான புனர் மோகம். எதை அறிந்த பிறகு இனிமேல் இப்பொழுது எப்படி கவலைப்படுறியோ அப்படி கவலைப்படலைன்ற புனர்மோகம் ஏவம் யாசியசி. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு சேர்ந்தவாள் நம்ம குரு நம்ம சிஷ்யன் நம்ம தாத்தா நம்ம அண்ணன் தம்பிகள் எப்படின்னா கவலைப்பட்டு இருக்காய் நீ? அர்ஜுனன் கவலைப்படலை, நாமும் அப்படித்தான். நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஆகிடுமோ, பேரன் பேச்சுக்கு ஏதாவது ஆகிடுமோ, நம்ம அம்மா அப்பாக்கு ஏதாவது ஆகிடுமோ, நம்ம ஆத்துக்காருக்கு என்ன இப்படித்தானே, நம்ம பணத்துக்கு ஏதாவது குறைஞ்சி போயிடுமோ, நம்மளுடைய புகழுக்கு ஏதாவது கெட்ட கெடுதல் வருவோம், இப்படியும் நினச்சிட்டு தானே இவன் ஜென்மம் முழுக்க கவலைப்படுறான். இவைகள் ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவம் என்கிறது அறிந்தானேயானால் இவைகள்லாம் ஒன்று வராது. அதுவும் இருக்கணும், அதே போல் பக்தியும் இருக்கணும். நம்மளை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவன் மனசில் திருடமாக இருக்குமே ஆனால் அவர் காப்பாற்றுறார், சௌக்கியமாக இருப்போம் அப்படின்னு. இந்த சமுத்திர கரையில் சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூரில் இருக்கார். அவர் சொல்லித்தராராம், ஏன்னா இதோ எதிர்க்க இருக்க யதாயாசு சமுத்திரஸ்ய துங்கா தரங்காக. அந்த சமுத்திரத்தில் எட்டி பார்த்தேனால் பெரிய பெரிய அலைகள்லாம் இருக்கும். அந்த இலையெல்லாம் வருது, இந்த அலை கபலீகரணம் பண்ணு போவோம், பயமாக இருக்கும். நம்ம கால் இட்ட வரப்ப என்ன ஆச்சு தெரியுமோன்னா அது ஃப்ளாட் ஆகிடுது. அது ஓஹோன்னு அவ்வளோ பெருசாக இருந்தது, நம்ம கிட்ட வந்ததுமே போயிட்டு தான். அதான் சுப்பிரமணியம் சொல்கிறான், இந்த தரங்கள்லாம் எதா மத் தரங்காக மன்னுடைய கால் கிட்ட உரிமையானால் லயம் யந்திடுங்காக, அதை லயம் ஆயிடுறதோ அதே விதமாக ஆபத சந்நிதாவுமே, உங்களுடைய ஆபத்துகள்லாம் என்னுடைய காலடிக்கு நீங்கள் வந்தீங்களேயானால் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டாமா? அந்த பகவத் பக்தி நமக்கு இருக்குமையானால் நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். அந்த பக்தியானது உங்களுக்கு ஞானத்துக்கே கொண்டு வந்துட்டுரும். அதான் சொல்றார், யஜ்ஞாத்வா ந புனர் மோகம் ஏவம் யஸ்யதி பாண்டவா. இப்பொழுது அது இது எனது எனக்கு சேரணும் எனது போயிடுமோ, ஒரு பயம் அல்லவா, அந்த பயமெல்லாம் போயிடுமே. துங்கா யஸ்யதி பாண்டவா ஏன பூதான்யசேஷேன திரக்ஷாத்மன்ய தோமையே ஏன, எதனால் எல்லா பிராணிகளும் இல்லாமல் என்னுடைய ஆத்மாவில் தான் பார்க்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் என்னிடத்துல தான் இருக்கு. எப்படி, விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர் கதம், கண்ணாடியில் பார்க்கக்கூடியதான பதார்த்தங்கள் எல்லாம் வெளியில் இருக்க கண்ணாடியில் பார்க்கிறோம். கண்ணாடிக்குள்ளே என்னென்னமோ தோணப்படுற காணப்படுறது அதெல்லாம் இங்கே இருக்கு, கண்ணாடிக்குள்ளேயா இருக்க இல்லை வெளியில் தான் இருக்கு. அதே போல் உள்ளே இருக்கிற பதார்த்தங்கள்லாம் நம்ம வெளியில் அனாவசியமாக பார்க்குறோம். உள்ளே இருக்கிற பதார்த்தம் என்ன, ஆனந்தமான ஒரு ஸ்வரூபம். அதை மறைச்சு மாய மறைச்சு எப்படி கவலைப்பட்டுருக்கோம்? இது க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வர ஏகத்வம் சர்வோபனிஷத் பிரசித்தம் திரட்சசி இத்தியர்த்தா. கீதா ஸ்லோகத்துக்கு என்ன சார் அர்த்தம், இந்த ஜீவன் என்ன பரமாத்மா என்ன இந்த ரெண்டும் சேர்ந்து சகல பிரபஞ்சமும் ஒரே தத்துவம் தான் என்கிற பிரசித்தம் சர்வோபனிஷத் பிரசித்தம் பசியசி. இதைத்தான் கீதை சொல்வது, சர்வபூதேஷு ஏ நைகம் பாவம் அவ்வய மீட்சதே அவிபக்தம் விபக்தேஷு தஞ்ஞானம் வித்தி சாத்விகம். ஞானத்திலேயே சாத்விக ஞானம், ராஜச ஞானம், தாமச ஞானம் அப்படி நிறைய எல்லாத்தையும் மும்மூணா பிடிச்சுட்டு வந்தார். 18 அத்தியாயத்தில் சொல்றார் சாத்விக ஞானம் என்ன, சர்வபூதேஷுயே நைகம், எல்லா பிராணிகள்லையும் ஈ எறும்பு 84 லட்சம் ஜீவராஜிகள்லாம் இருக்கக்கூடியதான சரீரத்தில் இருக்கிற ஆத்மாவானது பாவம் அவ்வய மீட்சது. இதுதான் உத்தமமான ஒரு பாவம், அழியாததான பாவம். இந்த தத்துவம் இருக்கே ஆத்ம தத்துவம் என்னைக்கும் அழியாததான ஒரு தத்துவம். அவிபக்தம் விபக்தேஷு, ஒரு நாளும் மாறாது சார். அது மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான பொருள்கள்ல மாறாம காணப்படுகிறது. கையில வளையலையோ மோதிரமோ அல்லது தோடோ செங்கிலியோ எதுவா இருந்தாலும் பேர் மாறுறது, ஷேப் மாறுறது, உள்ள இருக்கிற தங்கம் மாறல, எல்லாத்துக்குள்ள இருக்கிறது தங்கம் தான். அதே போல காரண பொருளானது மாறாது, தனித்தனியான காரியங்கள் தான் மாறிக்கொண்டிருக்கும். அதனால செய்யப்பட்டதான பொருள்கள் மாறவும் வெவ்வேறு உருவத்தையும் வெவ்வேறு பெயரும் அடையும், ஆனால் மூலப்பொருளானது ஒரே மாதிரியா இருக்கு. சகல பிரபஞ்சத்துக்கும் மூலமான பொருள் பரமாத்மா, அவர் தான் எதிர்க்க இருக்கிறவர் அப்படின்னார். சர்வபூதேஷு ஏனைகம் பாவம் அவ்வய மீட்சதே அவிபக்தம் விபக்தேஷு தத்ஞானம் வித்தி சாத்விகம் இதி அத்வைதாத்மஜானம் சமயக் தர்சனம் இத்தியுக்தம் பகவதாபி சொன்னார். தஸ்மாத் ஆத்மன்யேவ ஈஸ்வரே மனோததீதா. இத்தனை சொன்னதுக்கு என்ன தாத்பரியம், என்ன நீங்க பண்ணணும், ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவில் நான் நான் எது தோணிக்கொண்டிருக்க இந்த ஆத்மாவை பரமாத்மா என்று அதில் மனசை செலுத்துங்கோ. நம்ம அதில் தவிர மீது எல்லாத்துலேயும் மனசை செலுத்துறோம். நமக்கு காசு புகழ் லோகத்தில் ஷோ வேணும், 10 பேர் என்ன நன்னா இருக்குன்னு சொல்லணும், இதில் நம்ம மனசு போகிறதே தவிர உள்ளூர் இருக்கிற ஆத்மாவை நினைச்சோமா? நினைக்கல. அதான் தஸ்மாத் ஆத்மனி ஈஸ்வரே மனோததீதா. அதே போலயே பூதாத்மா ஜேந்திரியாத்மா ச பிரதானாத்மா ததா பவான் ஆத்மா ச பரமாத்மா ச தொமேக பஞ்சதாஸ்திதா. ஒரே ஸ்வரூபம் தான். விஷ்ணு புராணத்தில் சொல்றது உலகமாகவும் புலன்களாகவும் பிரதானமாகவும் ஆத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் இருக்கிற ஒரே ஒருவர் தான். ஒரு பராத்மே 5 விதமாக காணப்படுகிறது. ஆகையால் இருக்கிற தத்துவம் ஒண்ணு. கிமேக்கம் தெய்வதம் லோகேன்னு கேட்டீங்களோ, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அந்த தத்துவமாகத்தான் இருக்கு. அதவா பகுனை தேன கிம் ஞாதேன தவ அர்ஜுனா விஷ்டபியாஹமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சேனஸ்திதோ ஜகது அதவா பகுனா ஏதேனா. இப்படி அனாவசியமாக பேசிண்டே இருக்கிறதுல என்ன தாத்பரியம் சுருக்கமாக சொல்ல பாருங்க. கிம் ஜாத்தேன தவ அர்ஜுனா கிம் ஞாதேனா, இதெல்லாம் அறிந்து உனக்கு என்ன வேணும்? விஷ்டபியாஹமிதம் கிருஷ்ணம், இவ்வுலகம் முழுக்க வியாபித்து நான் ஒருவனே இருக்கிறேன். அந்த விஸ்வங்கிற பதார்த்தத்துக்கு வந்துட்டான். விஸ்வம் விஷ்ணுர்வட்காரா, உலகமாக யார் இருக்கேன், நான் தான் இருக்கேன். எது எல்லாத்தையும் வியாபித்து விட்டபியாஹமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகது. அதுல ஏகாம்சேன ஒரு அம்சம்தான். என்ன சார் இப்படி சொல்றேன்னர், அந்த பரமாத்மா முழுக்க பாதோஸ்ய சர்வா பூதானி 7 14 புவனங்கள் அவருக்கு ஒரு பாதம் தான். அதுக்கப்புறம் என்னடனர் திரிபாதோர்தைபுருஷா, அதில் 3/4 போர்ஷன்ஸ் இன்னும் மேலே இருக்கான். அப்போ அவர் யார் சார் அடம் பிடிக்கிறது வாரம் முழுக்க? ஒரு பாதம் தான் 7 14 ஓனங்கள் அண்டங்கள் எல்லாம். அந்த தத்துவம் இதை வியாபிச்சிருக்கு. காலாதீதமாக இருக்குது, தேசாதீதமாக இருக்குது. இந்த தேசம் ஸ்பேஸ், காலம் டைம், இந்த ரெண்டு கான்செப்டும் நம்மளால் ஓரளவுக்கு தான் புரிந்து கொள்ள முடியும். ஸ்பேஸை டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கு, அந்த அதை கடந்து இருக்கு. எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. பாகவதத்தில் ஒரு கதை எல்லாம் நடந்துட்டுருக்கு, ராஜ்யமெல்லாம் நடக்கிறது. ஒரு பிராமணன் வந்து தன்னுடைய குழந்தை பிராணனை விட்டுவிட்டான்ட்டு தர்மபுத்தருக்கு முன்னால் வந்து அரண்மனைக்கு முன்னால் வந்து அழ ஆரம்பிச்சுட்டார். என்ன ஆச்சுன்னு, அவர் குழந்தை போனது கடலையா என்ன விவகாரம்? தர்மராஜா அவனுடைய ராஜ்யத்தில் இப்படி நடக்கலாமா? உலகம் முழுக்க தர்மம்னு சொல்றாளே, தர்மம் இருந்தால் இது என்ன விசேஷம்? நஜஸ்ம பாலா விருத்தா பாலா நாம் பிரேத காரியாணி குர்வதே. ராமாயணம் பார்த்த ஒரு பலம் என்னன்னர், பெரியவாள் அவ இருக்கும் பொழுது சின்னவாளுக்கு அவருத தேக கர்மா பண்ண மாட்டார். ரொம்ப பெரிய பலம் இது. ஆகையால் நான் பெரியவனாக இருந்துட்டுருக்கேன், சின்ன வயசில் என் குழந்தை பிராணை விட்டானே, இது எப்படி ஆச்சா? அயல் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அரசாங்கத்தில் ஏதோ தர்மம் அதர்மம் இருக்குன்னா. தர்மபுத்திரன் பார்த்தேன், என்ன பண்ணுறது? அர்ஜுன் அனுப்பிச்சார். அர்ஜுனனை போய் பார்த்தா எங்கே அர்ஜுனர்? அர்ஜுனனை போய் பார்த்தா ஒன்றும் சரியாக வரல. கடைசியில் என்ன ஆச்சு? பகவானை பார்த்தார். பகவான் கேட்டதுமே பகவான் சொன்னார், சரி போவோம்னு. எங்கேன்னு? இந்த 7-14 புவனங்களை தாண்டி, புவனங்கள்லாம் தாண்டி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு, ஒரு சின்ன ஓட்ட வழியாக இதுக்கு வேலை போயிட்டாராம். இந்த ஹெமிஸ்பியர்னு சொல்லிட்டு இருக்கல, அந்த ஸ்பியரெல்லாம் தாண்டி அது ஒரு சின்ன ஓட்ட யதாரத சக்கரசகம். இந்த தேர் தட்டிருக்கிற தேர் சக்கரம் இருக்கும் இல்லையோ, அதுக்குள்ள அந்த அச்சாணி இருக்கேன், அந்த அச்சாணி போடுறதுக்காக ஒரு ஓட்டை இருக்கேன், அந்த ஓட்ட அளவுக்கு இருக்கான், அதுக்குள்ளே பூந்தோளம் போய் அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் வெகு தூரம் அவ பறந்து அப்படியே பெற போனால் அங்கே ஒரு லோகம், அந்த லோகத்தில் இந்த பையன் இருக்கான். பையனை பிடிச்சி அங்கே இருக்கக்கூடியதான பிடிச்சி இது போல் இந்த பையனை கொடுங்கோ அப்படின்னு சொன்னான். இங்கே வரதே கட்டம், வந்தால் திரும்பி போக முடியாது இந்த தடவை, என்ன பண்ணுறது? அப்புறம் பகவான் அவள்கிட்ட சொல்லி இது போல் எல்லாம் என்ன நடந்திருக்கு, இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அழுத்தன்னு வந்தார், வந்து கொடுத்தார். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி எங்கேயோ இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம் இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கே இருக்கு? நாம் 7-14 புவனங்கள் தான் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அதுக்கு மேலேயும் ஒரு தத்துவம் இருக்குது. அதனால் காலாதீதமாகவும் தேசாதீதமாகவும் இருக்கக்கூடியதான ஒரு சுரூபம் இதான். நீங்கள் பூஜை பண்ணும்பொழுது தேசகால அபரிச்சன்னா அப்படிங்கிற தேசகாலங்களை தாண்டின சுரூபம் அந்த சுரூபம் தான் சொல்கிறார். விட்டபியாகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சே நஸ்திதோ ஜகத் இதிச்ச அவித்யோபாதி பட்சேவே பிரமாணவாத சமஸ்தி ஏக ஏவ மகானாத்மா சோஹங்காரோபிதீயதே சஜீவா சுந்தராத்மேதி கீயதே தத்துவ சிந்தகைஹி ஏக ஏவ மகானாத்மா. இருக்கக்கூடியதான தத்துவம் ஒன்றுதான், அது என்ன ஆயிடுது? உங்கள் மனசில் பிரதிபலிச்சது. உங்கள் மனசில் பிரதிபலிச்சதுமே நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? ஒரிஜினலை விட்டுவிட்டு இதை எடுத்துட்டுருக்கோம். லோக்கத்தில் மனுஷன் அப்படித்தானே, சாதாரணமாக இருக்கிற பதார்த்தம் உண்மையாக இருக்கிற பதார்த்தத்தை விட அந்த டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடியதான பதார்த்தம் தான் மோஜு ஜாஸ்தி சொல்றது பாருங்க. அதில் ஒரு அட்ராக்ஷன், ஏன்னா ஒரிஜினலாக இருக்கிறது அது அப்படியே இருக்குது. அதே மாதிரி தான் என்னாச்சு, சஜீவா சுந்தராத்மேதி கீயதே தத்துவ சிந்தகை பரமாத்மா விட்டு விட்டார். இது எதனால் வந்ததோ அந்த பரமாத்மா விட்டார். இந்த மனசோட கூடின ஒரு தத்துவம் இருக்கு பத்தில, இந்த தத்துவத்தை இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இதுதான் வசத்தின்னு ஜீவித்து நினைச்சிட்டு இருக்கார். அதே போல விபேத ஜனகே அஜானே நாசமாத்தியந்தி கெங்கதே ஆத்மனோ பிரம்மனோ வேதம் அசந்தக்கம் கரிஷ்யதி. நம்மளையும் பரமாத்மாவையும் பிரிக்கக்கூடியது என்ன? அஜானம், அறியாமை. இந்த அஜானத்தினால்தான் நமக்கு இத்தனை ப்ராப்ளமும் வந்திருக்குன்னு நமக்கு புரிஞ்சுக்கணும். வஸ்துதா என்ன, பரமனை நாம் அறிந்து கொள்ளலை. ஏன் அறிந்து கொள்ளலைங்கிறது ஒரு கேள்வி, ஏன் மறந்தோன்னு ஒரு கேள்வி. ஏன் மறந்தோங்கிறதுக்கு ஆன்சர் கிடையாது. அது எப்படி சார் ஆன்சர் இல்லாமல் கேள்வி இருக்குமா என்ன? கல்யாணத்து கூப்பிட்டேன் உங்களை, நீங்கள் வரேன்னு ப்ராமிஸ் பண்ணேள், நிச்சயமாக வரேன்னு உங்கள் கேலண்டர்லையும் எழுதி வச்சிருக்கேள். கரெக்டாக என்ன ஆச்சுங்க? வரவே இல்லை. வரலைன்னா இவர் வரலைங்கிறத நோட் பண்ணினேன். ஒரு 10 நாள் அப்புறம் வந்து கேட்டார், என்ன சுவாமி என்ன? அடாடா, ஆயிட்டு தக்கல்யாணம், நான் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கேங்கிறார். என்னது, இந்த தேதியிலே வரணும் சொல்லியிருக்கேனே, மறந்துட்டேன் சார். இப்போ மறந்தேன்னா ஏன் மறந்தேன்னு கேளுக்கே போயிடும். தலையெழுத்து மறந்தேன்னு வேணா சொல்லலாமே தவிர, மறதிக்கு ஏன் மறந்தேங்கிறது வழியே கிடையாது. மறதிக்கு காரணம் ஒன்று தான், பகவானுடைய அனுகிரகம். மத்த ஸ்மிருதி ஞானம் அபோக நஞ்சா, உங்களுக்கு ஞாபகம் வர்றதோ மறக்கிறதோ எதனால? பரமாத்மாவனால், அவ்வளோதான். வேற எதனாலையும் மறந்தேன்னு சொன்னால் மறதிக்கு காரணம் வேற ஒன்றும் சொல்ல முடியாது. மறந்து போறது எதனாலேங்கிறதுக்கு அது காரணங்கள் சொல்வேன். இந்த விஷயம் ஏன் மறந்ததுன்னு அது காரணம் கிடையாது. சாதாரணமாக மறதிங்கிறது வயசுனால, வயசாக எடுத்தோன்னா வரும். ஓல்டேஜ்னால சில விஷயங்கள் மறந்து போயிடும், ஆக்சிடென்ட்னால சில விஷயங்கள் மறந்து போயிடும். தலையில் அடிபட்ட சார், மண்டியில் அடிபட்டது, பழசெல்லாம் மறந்து போயிட்டான் சிலது. சில சமயத்தில் என்ன ஆகும், வியாதியினால சிலது மறந்து போயிடும், காலத்தினால மறந்து போயிடும். ரொம்ப நாள் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன், நம்ம படிச்சு சின்ன வயசில் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும். நேற்று கேட்டதே இன்னைக்கு ஞாபகம் இல்லைன்னு ரொம்ப பேருக்கு என்ன நான் அதே தானே சொல்றார் இது இவர் பத்து வருஷமா அதே தான் சொல்றாரு சார் தர என்னடா அந்த கோன் ஒரே மாதிரி இருக்கு வேற வட்டி இல்லை அப்படியே நினைக்கிறாளே தவிர வஸ்துதா என்ன மனுஷனுடைய மனது தானா காலத்தினால வரலாம் இந்த ஆனா ஒரு விஷயத்தை ஏன் மறந்து காரணம் சொல்ல முடியாது இந்த மறதிக்கு காரணம் பின்னால அஞ்ஞானம் அந்த பரமாத்மாவை மறந்தோ ஏன் மறந்தோ லோகத்துல இன்னொன்னு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டு அதனால மறந்தோம் எதை அட்ராக்ட்னா லௌகிகமான விஷயங்கள் நம்ம மறந்தது நம்மளை பிடிச்சுடுது ஆகையால் இதை மறந்தோம் சில பேருக்கு நான் உபதேசம் வாங்கின மந்திரமே மறந்து போச்சு ஏனடா ஜபித்தா தானே காயத்ரி மந்திரமே மறந்து விட்டான் சார் என்ன ஆச்சுன்னா ஜபிக்கல கொஞ்ச நாள் ஆச்சு போயிடுச்சு அவ்வளவுதான் அப்புறம் மறுபடியும் இது என்னது மறுபடியும் சொல்லுங்கன்னா நியாயமா இது விவகாரம் என்னடா ஆச்சுன்னு அது அதனால்தான் விடாம பண்ணும் காலமே மத்தியானம் சாயங்காலம் காலமே மத்தியானம் சாயங்காலம் விடாம பண்ணிட்டே இருக்கணும் மறக்கக்கூடாது நீங்க ஏன்னா இது ஒண்ணுதான் உங்களை காப்பாத்தும் வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சூழ்நிலை வந்தாலும் அதை காப்பாற்றக்கூடியது இது ஒன்று தான் ஆகையால் இதை மறக்கப்படாதுங்கிறதுக்காக தான் தினந்தோறும் 108 தரம் பண்ணுங்கோ காலமே 108 சாயங்காலம் 108 ஈவினிங் மத்தியானம் 108 சொல்லுங்கோன்னு ஏன் சொல்கிறா இது காரணம் இதுதான் ஏன்னா அந்த பரம்பொருளை நாம் மறந்து விட்டோம் மறதிக்கு காரணம் வெளியில் இருக்கக்கூடியதான பொருள்களில் நம்மளுடைய மனசை பராஞ்சு காணிவியதன ஸ்வயம் போ தஸ்மாத் பராங்கசிய தினாந்தராத்மன் வெளிபொருள்ல வெளிபொருளை பார்க்கும்படி சுருட்டி பண்ணிவிட்டார் பகவான் கண்ணு காது மூக்க நாக்க எல்லாமே உலகத்தை பார்க்கிறதே ஒழிய தனக்குள்ள பார்க்கல அந்த பரம்பொருளானவர் தனக்குள்ள பிரகாசிக்கிறார் ஸ்வப்பிரகாசமாக எங்கும் இருக்கார் ஆனால் தோணுவது இங்கேதான் ஆகையால் இதை ரொம்ப நாளா நம்ம பார்க்கல ரொம்ப ஜென்மாவாக பார்க்கல அநேக கோடி வருஷங்களாக பார்க்கல எந்த பிறவையா எடுத்தாலும் எப்படி இருந்தாலும் வெளி உலகத்தை பார்த்து கொண்டிருக்கோம் உள்ளூர தெரியல நமக்கு ஆகையால் மறந்தோம் விபேத ஜனகே அஜ்ஞானே விபேத ஜனகம் நான் வேறு பரம்பரம் வேறு அப்படிங்கிற ஒரு அஜ்ஞானம் அது நாசமாத்தியந்திகம் கதே முழுமையாக அது அழிஞ்சதுமேயானால் ஆத்மனோ பிரம்மனோ பேத அசந்தம் கக்கரிஷ்யதி ஆத்ம பிரம்ம பேதத்தை யார் நாசம் பண்ணுவார் அந்த பேதம் எப்படி உண்டாகாது நம்மளுடைய ஸ்வரூபமே பரமானந்தமான ஒரு ஸ்வரூபம் சாஸ்திரம் சொல்லு விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா ஆனந்த ஸ்வரூபம் அந்த ஆனந்தமான ஒரு ஸ்வரூபத்தை நாம் மறந்து எப்ப பாருங்கோ துன்பத்தோடயே இருக்கும் யாரை கேளுங்கோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் பொழுது இல்லை எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியா இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு கவலை இந்த கவலைக்கு காரணம் என்ன நிஜமாக கவலை உங்களுக்கு சேர்ந்ததா கவலை இருக்கா முதல்ல பாருங்க பாருங்க கவலை படுறேங்கிறது அப்புறம் நிஜமாக கவலை இருக்கா கொஞ்சம் யோஜனை பண்ணணும் இல்லை ஏன் உங்களுடைய ஸ்வரூபம் பரமானந்தமான ஒரு ஸ்வரூபம் சாஸ்திரம் பொய்யாகாதுன்னு மனுஷனுடைய அனுபவம் பொய்யாகலாம் ஏன் இல்லாத அனுபவங்கள் நமக்கு வருது ஒரு மனுஷனுக்கு கையே இல்லை ஆனால் அவன விரலில் வலிக்கிறதுன்ட்டான் கையே இல்லையே விரலில் எப்படி வளர்க்கறதுன்னு டாக்டரை போய் கேட்டேன் அவர் சொல்றார் உங்க கை இல்லையே தவிர கையில் வலின்னு காட்டக்கூடியதான அறிவு இருக்கோ இல்லையோன்ட்டு பிரெயினில் ஒரு போர்ஷன் இருக்கிறதா அந்த போர்ஷன் சொல்றது உங்களுக்கு கையில் வலின்னு வலிங்கிறது கையில் இல்லை வலியங்கிறது எங்கே சொல்றது உங்களுக்கு அந்த பிரெயினில் ஒரு போர்ஷன் சொல்றது மனுஷனுக்கு அது இருக்கோ இல்லையா அது அப்பா கையே இல்லையே அப்படியே வலிக்கும் நமக்கு தெரியாது வலிக்கிறதுங்கிறவன் தெரியுது ஆகையால் உலகத்தில் நடக்கக்கூடியதான பொருள்லாம் உள்ளூர ஏதோ நடக்கிறது இவனா தெரியுது நாம் ஒரு பொருளை சாப்பிட்றோம் அதனால நமக்கு ஒரு ஆனந்தம் வருது இந்த ஆனந்தமானது பொருள்னால வந்ததா இல்லை எதனால வந்ததுன்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் அவர் சொன்னார் மோட்சம் வந்தால் ஒரே ஆனந்தம் சார் முக்தி தான் அதுக்கு என்ன சிவானந்தம்னு சிவன் ஒருத்தர் பேர் அவர் அனுபவிக்கிற ஆனந்தம் அதனால சிவானந்தம்னு இல்லை சிவானந்தம்னு மங்களமான ஒரு ஆனந்தம் ஒரு துன்பத்தினுடைய ஒரு சம்பந்தமே இல்லாதான ஒரு ஆனந்தம் இப்போ நமக்கு ஆனந்தம் இருக்கு ஆனால் அந்த ஆனந்தத்தில் ஒரு பயம் இருக்கு நிறைய காசு வந்தது இந்த காசு செலவாயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு உடம்புல சக்தி இருக்கும்போது இந்த சக்தி கடைசி வரைக்கும் இருக்கணுமேனு பயமாக இருக்கு ஏன்னா 85 தாத்தாவை பார்க்குறேன் அவர் உட்கார்ந்தா எதுக்கு ஐயாங்கிறார் நம்ம உட்கார்றப்போ டம்மன் தக்கனை எழுதுகிறேன் அவர் அப்படி கஷ்டப்படுறாரு. அப்புறம் நினைக்கிறோம், வயசானா இப்படிதானோ, கம்ப வச்சுதான் நடக்கணுமோ, தம் ஜேர்னோ தண்டேன வஞ்சசி ஸ்ருதி சொல்றதே அப்படி ஆயிடுமோ நம்ம, இப்படிலாம் பயம் இருக்கோம் இல்லையா? ஸோ காசு இருந்தால் பயம், பலம் இருந்தால் பயம், இது போயிடுமோ எனக்கு, அப்படி நம்ம நினைச்சதெல்லாம் மறந்து போயிடுமோ. அன்னைக்கு சொல்ல வேண்டிய ராமநாமாவை இன்னைக்கே சொல்றேங்கிறார் ஒரு கவி. விவகாரம் என்னன்னு, கண்டாவரோதன சமயே ஸ்மரணம் குதஸ்தே, கபம் வாதம் பித்தம் என் கழுத்தை அடைக்கும் சமயத்துல, பிராணம் போற சமயத்துல எனக்கு ராமாங்கிற எழுத்து என் வாக்கில இருந்து வருமா, நான் இன்னைக்கே சொல்லிவிடுறேன் சுவாமி என்னை காப்பாத்துங்கிற, அப்படின்னா பயம் இருக்கா இல்லையா? என்ன யோஜனை பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் ஒவ்வொன்றுலையும் பயம் இருக்க, ஆனால் மோட்சத்துல ஒரு பயமும் இல்லை. விபேத ஜனகே அஜ்ஞானே நாசமத்யந்திகம் கதே, ஒரு பயமும் இல்லை, ஒரு ஆனந்த வடிவமாகத்தான் இருக்குங்க. ஆனால் இந்த ஆனந்த வடிவமாக இருக்கும் பொழுது அந்த மோட்சத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது ஆனந்தம் ஒன்று இருக்கே, அதை நான் அனுபவிக்கிறேங்கிற நிலை இல்லையோ. இப்பொழுது நமக்கு ஒரு நிலை இருக்கு, என்னது, வெள்ளம் இருக்கு, வெள்ளத்தை வாயில் போட்டுக்கிறோம். வெள்ளத்தை வாயில் போட்டுனதுமே நமக்கு என்ன திதிப்பா இருக்கு, ஜம்மன் இருக்கு. ஸ்வீட்டு சொல்லப்படாத வெள்ளங்கிற இடம் என்ன, ஏதோ ஒன்று சொன்னால் ஒன்றுதான், இதை வாயில் போட்டுருக்கு. இப்போ என்னாச்சு, வெள்ளத்தில் ஒரு திதிப்பு இருக்கா இல்லை உங்களுக்கு திதிப்பு வேற எங்கேயாவது இருக்கானார்? நிஜமா வெள்ளத்தில் திதிப்பு இருக்குன்னையானால் வெள்ளத்தை யார் யார் சாப்பிட்றானோ எல்லோருக்கும் திதிப்பு வரணும், எல்லோரும் இஷ்டப்படணும். அப்படி இருக்கா சார்? சின்ன குழந்தைக்கு, ஒரு குழந்தை அதுக்கு வெள்ளத்தை தடவினான், தூ கிருத்திய தியாகாதான் தூணு துபித்து, என்னடா அந்த குழந்தைக்கு மந்தம் பண்ணியிருக்கன்ற பாட்டி, மந்தம் பண்ணினா சரீரத்தில் மாந்தியம் இருக்குமே, ஆனால் திதிப்பானது கசக்குமா, என்ன வெள்ளத்தை கொடுத்தா அந்த கதைக்கு தூணு துப்பித்த அப்படின்னா இன்னும் மந்தம் இருக்கு, அதுக்கு மருந்து போடுங்கோ அப்படின்னு. இப்போ வெள்ளத்தில் நிஜமாகவே ஒரு சுகம் இருக்குமே, ஆனால் அந்த சுகமானது எப்பொழுதும் எல்லோருக்கும் ஒரு விதமாகத்தானே இருக்கணும், வெள்ளம் மாறலையே. அப்போ சமயத்துக்கு தகுந்தா போல அது சுகம் மாறுகிறது என்றால் வெள்ளத்தில் பதுக்கம் இல்லை. ஆனால் என்ன நடந்திருக்கு கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க அப்படின்னு வெள்ளத்தை வாயில் போட்டுட்டான். இந்த நாக்கில் வெள்ளம் இருந்தால் தான் அது திதிக்கும், கையில் வெள்ளம் இருந்தால் திதிக்காது. ஏன்டா, கையும் தோல் தானே, நாய்க்கும் தோல் தானே, நாமும் நாக்கும் தோல் தானே சார், ஸ்கின் தானே, அது என்ன விவகாரம்? இது இந்த சம்பந்தம் இல்லை, அதில் வேறு சம்பந்தம். அந்த நாக்கிலேயே ஒரு இடத்துல நாக்கு வெள்ளத்தை வச்சா தான் திதிக்கும், அது நாக்கல் நுடியில் வச்சுட்டா தான் திதிக்கும், நாக்க நடுவுலையோ உள்ளேயோ வச்சுட்டா திதிக்காது. ஆத்துக்கு போய் பாருங்க வெள்ளத்தை எடுத்துட்டு. ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு இடத்துல தான் நாக்கு அறியிறது. ஆனால் என்ன பண்றது, அந்த வெள்ளத்தை வச்சதுமே அந்த நாக்கானது என்ன பண்றது, ஜலத்தை சொல்றது, அந்த ஜலமானது அந்தந்த இடத்த பரவுறது, அகையில் உங்களுக்கு தெரியுது. ஜென்ரலாக பார்த்துக்கலையானால் திதிப்புங்கிறத நாக்கு நுனியில் தான் பார்க்குறேன், ஆகையால் தான் தேனையோ சர்க்கரையோ கொடுத்தா குழந்தை என்ன பண்ணுறது, நுனியாக்க தான் வச்சுக்கிறது. அதையே மாத்திரை கொடுங்க அது உள்ளே போட்டுக்கிறது, என்னடா அது கசக்க முழுக்க. அப்போ என்ன, இந்த விவகாரம் முழுக்க அந்த திதிப்பு இவைகள்லாம் எங்கே தெரிகிறது, நாக்கில் பட்டா தெரிகிறது. சரி, கையில் அரை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வெள்ளத்தை வச்சுருந்தோம், திதிப்பு தெரியாது, அது நாக்கில் வச்சுருந்தா தான் தெரியும். நாக்கில் வச்சுருந்ததுமே திதிப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிட்றல, அந்த வெள்ளமானது உங்களுக்கு திதிப்பை கொடுத்ததா இல்லை வேற ஏதாவது கொடுத்ததான்னு இல்லை, வெள்ளமானது நாக்கோட சம்மந்தப்பட்டதுமே அந்த மனசானது ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணித்து, இது திதிப்பாக இருக்கு, இது எனக்கு எனக்கு இஷ்டமாக இருக்கு எனக்குடையதான விருத்தியை உண்டு பண்ணித்து, எ தாட் ஹஸ் பின் ஜெனரேட்டட், அந்த தாட்டு தான் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். ஸோ நான் சுகத்தை அனுபவிக்கிறேன் என்கிறது வெள்ளம் இல்லை, வெள்ளத்துக்கும் உங்கள் நாக்குக்கும் ஏற்பட்டதான சம்பந்தம் இல்லை. ஆனால் என்னாச்சு, வெள்ளமானது நாக்கோட சம்பந்தப்பட்ட பிறகு இந்த வெள்ளமானது எனக்கு சேருவது எனக்கு இஷ்டமாக இருக்குங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாச்சு, சுகாக்கார விருத்தி உண்டாச்சு. அந்த விருத்தி உண்டானதுமே என்ன பண்ணிட்டுனர், விருத்தியினுடைய பிரதிபிம்பம் விருத்தியில் உங்கள் ஆத்மா பிரதிபலிச்சது, அது என்ன பண்ணிட்டு டெம்பரரியா உங்கள் ஆத்மாவுக்கு மேலே இருக்கக்கூடியதான அஜ்ஞானத்தை போக்கடித்தது. அந்த அஜ்ஞானத்தை போக்கடித்தால் அந்த அஜ்ஞானத்துக்கு அஜ்ஞானத்தால் மறைக்கப்பட்டிருந்த ஆத்மா இப்பொழுது தோண ஆரம்பிச்சது, தோண ஆரம்பித்ததுமே அந்த ஆத்மா சுகரூபமாக இருக்கிறதுனால வெள்ளம் சுகமும் நினைச்சது. ஆகையால் விவகாரம் என்னாச்சு, வெள்ளத்தில் சுகம் வரலை, ஆனால் எதில் சுகம் வந்திருக்கு, இந்த வெள்ளமானது எனக்கு திதிப்பை இஷ்டமான அம்சத்தை தருகிறது எனக்கூடியதான எண்ணம். அது வெள்ளமே இருந்தால் அப்படி இருக்காது. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு கொஞ்சம் தன்னை வசதியாக சொல்லிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எப்பொழுதும் இருந்தது. அவர் ஊருக்கு ஒரு சன்னியாசி வந்தார். அந்த சன்னியாசியானவர் எப்படி ரொம்ப பெரியவர், ரொம்ப பெரிய மகா தபஸ்வி. ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா மனுஷியாலும் ஒரு மாதிரி இருக்க மாட்டான். அவ மகா தபஸ்வியா சில பேர் இருப்பான். அவன் நினைச்ச காரங்க அவ வாயால் ஒரு வார்த்தை சொன்னா நடந்துடும். அப்படி இருக்கிற ரொம்ப மகா தபஸ்வி இவர் வந்திருக்க. வந்ததுமே இந்த ராஜாவுக்கும் ஒரு அகங்காரம். என்னாச்சுன்னு, தாம் எல்லாத்தையும் வசத்தியான பதார்த்தம், எல்லாருக்கும் நல்லது பண்ணுவோம், நல்ல ஒரு சாத்திகள் தான், ஆனால் இந்த ஒரு தோட்டம் இருக்கு. இவர் என்ன பண்ணினார், இந்த சன்னியாசிக்காக ஸ்பெஷலாக பாயசத்தரம் பண்ண கொடுத்துருக்கார். பால் பாயசம் பண்ணி அதில் எல்லா விதமான பதார்த்தங்கள்லாம், முந்திரி பருப்பு, திராட்சை பழம், அது இதெல்லாம் போட்டு ஜம்முன்னு கொண்டு வந்து வச்சுருக்கார். இவர் என்ன பண்ணிருக்கார், எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு அந்த சன்னியாசிக்கு தானே பரிமாறணும் அப்படின்னு நினைக்கிறார். சன்னியாசி உட்கார்ந்துருக்கார். இவர் என்ன பண்ணார், அந்த கொஞ்சமாக இலையில் விட்டார். சன்னியாசி இது சாப்பிட்டார். சாப்பிட்டதுமே ஒரு சும்மா இருக்கலாம் முடியும், இல்லை இது ரொம்ப உயர்ந்ததான பதார்த்தம், வேற எங்கேயும் கிடைக்காது, உமக்காக தனியாக நான் பண்ணினேன், பண்ண சொன்னேன், ஆகையால் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு இந்த சன்னியாசி பார்த்தார். சார், இப்போ நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. சரி, என்ன சின்ன ஒரு சின்ன டமரில் ஊற்றி கொடுத்தார் சன்னியாசி ராஜா. இப்போ ராஜா மாட்டிட்டார். ஏன்னா இந்த சன்னியாசியோ ரொம்ப பவர்ஃபுல், இவர் ஏதாவது விஷா ஏதாவது ஆகிடும், இவரோ என்ன சொல்கிறார், அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டார். சாப்பிட்டதுமே அவர் என்ன பண்ணார், இன்னொரு டம்ளர் கொடுத்தார் அவருக்கு ராஜாவுக்கு. எப்போ எப்படி இருக்குன்னு, ரொம்ப நல்லா இருக்குன்னு. சரி, போர் விட்டார். இல்லை இல்லை, இது கிடைக்காத பொருள்னு, அது ரொம்ப விசேஷமா எனக்காக பண்ணி வச்சிருக்கேன், இன்னொரு டம்ளர் சாப்பிடுங்க. அவர் சாப்பிட்டார். இப்போ எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்குன்னு. சரி, நாலாவது டம்ளர் திருப்பி போட்டு கொடுத்தார். சாப்பிடுங்க. ராஜாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நோன்னு சொல்ல முடியல, சாப்பிடுங்கிறார் இவர். இது கிடைக்காதுன்னா ரொம்ப விசேஷம்னா சாப்பிடுங்க அப்படிங்கிறார். இப்போ எப்படி இருக்குன்னு, போர் பிடிக்கலன்ட்டார். இன்னொரு தினம் சாப்பிட்டார். வேண்டாம், விஷம் மாதிரி இருக்குன்ட்டார். என்னது இவ்வளவு வசதியான பதார்த்தம் பிடிக்கலைங்கிற இளைஞர். அப்போ தெரிஞ்சுங்க, பாயசத்தில் சந்தோஷம் இல்லை, சந்தோஷமானது எங்கே இருக்கு, நம்ம எண்ணத்தில் இருக்கு. நமக்குள்ள இந்த பாயசமானது எனக்கு இன்பத்தை கொடுக்கும் எனக்கூடியதான ஞானம் உங்களுக்கு வரும். அந்த ஞானம்தான் விஷயானந்தம்னு பேர். ஸோ விஷயானந்தமானது உங்கள் ஆத்மானந்தம்தான். விஷயானந்தம் விஷயத்தில் இல்லை, விஷயானந்தம் விஷயத்தில் இருக்குமேயானால் அவ்விஷயம் எல்லோருக்கும் எப்பொழுதும் இன்பத்தையே கொடுத்து கொண்டிருக்கணும். அப்படி இல்லையே, ஒரு காலத்தில் இன்பத்தை கொடுக்கறது, ஒரு காலத்தில் துன்பத்தை கொடுக்கறது, ஒரு காலத்தில் அது சாதாரணமாக இருக்க. ஆகையா இதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன, நம் மனதில் இருக்கக்கூடியதான அறியாமை. நாம் என்ன பண்ணியிருக்கோம், வெகு நாட்களாக இதெல்லாம் இந்த திதிப்பான பதார்த்தங்கள்லாம் நமக்கு இஷ்டம் அப்படின்னு நினச்சுட்டு ஒரு மனசில் சம்ஸ்காரம் இருக்கு. அந்த சம்ஸ்காரத்தினால இதை கண்டதுமே நமக்கு பிடிக்கிறது. நெருப்பு கோழிக்கு நெருப்பு சாட்டாக சந்தோஷமாக இருக்கும், கேள்விப்பட்டிருக்கலாம். அதே போலயே இந்த ஒட்டகம் இருக்கு பத்தில, தும்பம் உள்ள சாப்பிட்றது, அது எப்படி சொல்றதுக்கு சந்தோஷமா இருக்கும், தும்பம் உள்ள காலுக்கு தைச்சா நம்மளால முடியல, என்ன தும்பம் உள்ள சாப்பிட்றது, கிரமேல கம்முன்னு பேர் அதுக்கு, ஏதோ தும்பம் உள்ள சாப்பிடக்கூடியது, அது சாப்பிட்டா அந்த சந்தோஷமாகத்தான் இருக்கு. அது ஒன்றும் ஆகலன்னு, அது இனிமையாக ரசிச்சு சுவைச்சு சாப்பிட்றது. காக்கா வேப்ப பழத்தை சாப்பிட்றது, வேப்ப பழம் கிட்ட வந்தாலே நமக்கு கசக்கிறது, காக்கா சாப்பிட்றது காரணம் என்ன, அதையும் சுட்டி பகவான் பண்ணியிருக்கார். அதனுடைய மனசில் அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுனால்தான் இதை நான் கூட்டால் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மனசு. ஆகையால் விஷயத்தில் சந்தோஷம் இல்லை, சந்தோஷமானது உங்கள் ஆத்மாவில் இருக்கு. இதை பஞ்சதிசிங்கிற ஒரு கிரந்தத்தில் வித்யாரண்யான் சொல்லும் பொழுது விஷயானந்தம்னு ஒரு பிரகரணம், அந்த பிரகரணத்தில் அவர் என்ன சொல்கிறார், ஒரு நாய் என்ன பண்ணித்தான் ரோட்டில் போச்சு, அது ஒரு எலும்பு துண்டை கடித்தது, கடித்ததுமே ஒன்றும் தெரியல, அது என்ன பண்ணிட்டுன்னு, வெகு நேரமாக அது கடித்ததா, கடிச்சு கடிச்சு கொஞ்ச நாளைக்கு அதனுடைய பல்லுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது, வாக்குல இருந்து அந்த ரத்தத்தை சுவைத்தது. சுவைத்ததுனே அதுக்கு ஒரு பிரமம் வந்துடுது. ஏன் இந்த எலும்புல இருந்துதான் ரத்தம் வருது, இது ரொம்ப எனக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு தன்னுடைய ரத்தத்தை தான் சுவைத்து அது எலும்புல இருந்து வருதுங்கிற ஒரு பிரமத்தினால மறுபடியும் கடிச்சது. இப்படி கடிச்சு மறுபடியும் ரத்தம் வந்து மறுபடியும் சாப்பிட்டு அது என்னாச்சுன்னு அதுக்கப்புறம் அதை விட்டு விட்டு போயிடுதுன்னு மேல கடிக்க முடியாம 10 நாள் அதனுடைய வாக்குல இருந்து ரத்தம் வந்துட்டே இருக்கு, ஒன்னையும் சாப்பிட முடியல. இதுதான் மனுஷன் பண்ணக்கூடிய. நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், மறுபடியும் மறுபடியும் சிரக்த திரவனிதாதி போகங்களை அனுபவிச்சு அனுபவிச்சு இதுல இருந்து சுகம் வருது இதுல இருந்து சுகம் வருது அப்படின்னு நம்ம கவலைப்பட்டு இருக்கோம். இது வேணும், இந்த ஆடை கட்டிண்டா நன்னா இருக்கு, இதை வச்சுட்டா நன்னா இருக்கு, இவளோட வச்சுட்டா நன்னா இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு இந்த விஷய போகங்கள்ல இவன் இருந்து கொண்டிருக்கானே ஒழிய இவன் அனுபவிக்கக்கூடியதான ஒவ்வொரு போகமும் இவனுடைய ஆத்மாவுக்கு சேர்ந்தது. அந்த ஆத்மா தான் பரமாத்மா. ஆகையால் பரமாத்மா தெரியலேன்னு சொல்லலை, மறந்துட்டு இல்லைங்க. அப்பப்ப ஞானம் வருது. இந்த விஷயானந்தத்தை ஏன் பகவான் நமக்கு சுருட்டி பண்ணினார், அந்த மோட்சானந்தத்தை நீ அனுபவிக்கணும். அதை எப்படி சார் அனுபவிக்கிறது, விஷ்ணு சரணம் வாசிங்கோ விபேத ஜனகே ஞானே நாசமாத்யந்தி கேகதே. இந்த நான் வேறே பரமாத்மா வேறே எனக்கூடியதான ஒரு பேதத்தை கொடுக்கக்கூடியதான அஜ்ஞானமானது நாசம் அடைந்தால் ஆத்தியந்திகம் கதே, ஒரு விருத்தி வந்து போனா போறாது, முழுமையாக போகணும். ஆத்மனோ பிரம்மனோ பேதம், ஆத்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் பேதம். அசந்தம் கம் கரிஷ்யதி பராத்மனோர் மனுஷேந்திர விபாக அஜான கல்பிதா. பரமாத்மாவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடியதான பேதமானது அஜான கல்பிதா. க்ஷயே தஸ்ய ஆத்ம பரயோ, இது போகுமையானால் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அந்த பேதமானது போகுமையானால் விபாகோ அபாக ஏவஹி, விபாகம் இல்லை. இதுதான் விஷ்ணு தர்மோத்தர புராணத்திலையும் எதை கஸ்மின் கடா காசே ரஜோ தூமாதி பெரியுதே நான்யே மலினதாம் யாந்தி தூரஸ்தா குத்ர தெற்கது. ஒரு குடத்துல ஒரு குடம் ஒரு இடத்துல வச்சிருக்கேன், இன்னொரு குடம் இன்னொரு இடத்துல வச்சிருக்கேன். இந்த குடத்துல என்ன பண்ணியிருக்கான், பெருங்காயத்தை போட்டிருக்கான். இன்னொரு குடத்துல என்ன பண்ணலான், அதுல பன்னீரை விட்டுருக்கான். இந்த பெருங்காய குடத்துல இருக்கக்கூடியதான இடவழி இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் ஒரே ஆகாசம்தான். அந்த பன்னீர்ல இருக்கக்கூடத்துல இருக்கிற இடவழியும் ஆகாசம்தான். ஆனா இரண்டு ஆகாசங்களும் ஒன்னாக இருக்கும் பொழுது இந்த ஆகாசத்திற்கு இந்த வாசனை அதுக்கு வரல, அந்த நல்ல மனம் இங்க வரல. என்ன சுவாமி ஆச்சுன்னர், எல்லாம் ஆகாசத்தோட ஒண்ணுதான், ஆனா அந்தந்த பதார்த்தத்தோட இருக்கிற சம்ஸ்காரங்கள் தான் அதுல இருக்கு. அதே போல என் மனசுல இருக்கிற சம்ஸ்காரங்கள் வேறு, உங்க மனசுல இருக்கிற சம்ஸ்காரங்கள் வேறு, மற்றவாளுடைய மனசுல இருக்கிற சம்ஸ்காரங்கள் வேறு. ஆகையால் அந்தந்த மனசுல அவாவா நினைச்சதான சம்ஸ்காரங்கள்னால இப்படி மாறிட்டு இருக்கு. அவ்வளவுதான். எதை கஸ்மின் கட்டா காசே ரஜோ தூமாதி பெரியுதே நான்யே மலினதாம் யாந்தி தூரஸ்தா குத்ர தித்வஜது ததா த்வந்த்வைரனே கைஸ்து ஜீவே ஜமலினே கிருதே ஏகஸ்மின் அபரே ஜீவா மலினாசந்தி குத்ரஜது. ஆகையால் ஒருத்தருடைய எண்ணம் இன்னொருத்தர் இடத்துல ஒன்னா இருக்க வேண்டியதான நிர்பந்தம் இல்லை, ஆனாலும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணுதான். அதே போல யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதியில ஆகாசமே கம்மியதா கடாதிஷு பிருதக் பவேது ததா ஆத்மா ஏகோபி அநேகேஷு ஜலதாராதிஷு இவ அம்சுமானு. எப்படி அந்தந்த ஜலபாத்திரத்துல இருக்கக்கூடியதான சூரியன் வெவ்வேறாக இருக்காரோ அதே விதமாக தனித்தனியாக காணப்படுகிறாளே தவிர எல்லா தத்துவத்திலும் இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணுதான். ஆகையால் கிமேகம் தெய்வதம் லோகேன்னு கேட்டேல, அந்த தெய்வதம் எது, அந்த தத்துவம் எது, இதுதான். இது பவித்ராணாம் பவித்ரம்போ, யார ஸ்மரிச்ச மாத்திரத்தினால மனசு தூய்மை அடையுமோ. எப்படி ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் எத்திர ஜாயதே, யார நினைச்ச மாத்திரத்தினால மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாக மாறிவிடுமோ. ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சிந்தை ரபி ஸ்மிருதா, கெட்ட மனப்பான்மை உள்ளவர்கள் இருந்த போதிலும் அவ பகவான நினைச்ச மாத்திரத்தினால அவைகள்லாம் கீழே போயிடுமா, அழிஞ்சு போகாத, அப்ப கீழே போயிடும். ஞானம் வந்தாதான் எல்லாம் அடியோட போயிடும். ஆகையா அந்த பகவான ஸ்மரணம் எப்பொழுதும் அதற்காகத்தான் அவர் கேட்டார் கிமேகம் தெய்வதம் லோ, அந்த ஸ்வரூபத்தான் பவித்ராணாம் பவித்ரம் யோ. அது மேல மங்களானாம் ச மங்களம், வாழ்க்கையில நல்லது நடக்கிறதே இந்த நன்மை நடக்கிறதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கக்கூடியதான தத்துவம் அவர். அவர் தான் அப்பா கிமேகம் தெய்வதம்னு கேட்கிறேன், தெய்வதம் தேவதா நாம் சா, எல்லா தெய்வதைகளுக்கும் தேவத்வத்தை அறிவை உண்டு பண்றவர் அவர். ஆகையால் நகி ஞானேன சதுஷம் பவித்திரம் இக வித்தியதே. இவ்வுலகத்தில் ஞானத்தை விட பவித்திரமான ஒரு தத்துவம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டதான பவித்திரமான ஒரு ஞானத்தை கொடுக்கிறவர் இந்த பரமாத்மா. ஆகையால் அந்த பரமாத்மாவே க்ஷரமாகவும் அக்ஷரமாகவும் அவர் இருக்கார் அப்படிங்கிறத க்ஷராத்மானோ ஈசதே க்ஷரம் பிரதானம் அமிர்தம் அக்ஷரம் ஹரஹ க்ஷராத்மானோ ஈசதே தேவ ஏகஹ தஸ்யாபித்யானாத்ருதீயம் தேகபேதே விஸ்வைஸ்வர்ய கேவல ஆத்மகாமஹா அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர் உபநிடதம் சொல்வது. அப்படின்னு க்ஷராத்மானோ ஈசதே தேவ ஏகஹ உலகத்தில் சகல பதார்த்தமும் க்ஷரமாகவும் ஆத்மாவாகவும் ஒரே தத்துவம்தான் இருக்கு. ஆகையால் சர்வலோக நியந்த உலகத்தில் சகல பிராணிகளையும் ஆட்டி வைக்கிறவர் எல்லாவற்றுக்கும் பின்னால் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியதான தத்துவம் பரமாத்மா அப்படின்னு பதில் சொல்லு. இதுக்கு மேலே அத்தனை உபநிஷத்திலும் சொல்லக்கூடியதான தத்துவங்கள் ஒவ்வொன்றா சொல்லி நமக்கு முடிக்க வர இதனுடைய மேல் பாகமானது அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம்.